அதை போலத்தான் இப்ப ராமானுஜருடைய இதும் சேமபங்காதி லீலே ஆதி லீலே இது இத்தனை விளையாட்டாக இருந்தால் நிஜமாவே இந்த லீலேங்கிறதே அழகா எடுத்து சொன்னதே ஆண்டாள் தான். நாச்சியார் திருமொழியுடைய கடைசியில சாதிக்கிறார் நாட்டை படையன்னு அயன் முதலா வீட்டை பண்ணி விளையாடும் விமலந்தன்னை கண்டீரே. வீட்டை பண்ணி விளையாடும் இந்த ஜெகத்தை முழுக்க பகவான் படைக்கிறார், பிரம்மாவை இடையிட்டு கொண்டு படைக்கிறார். முதல்ல நாபி கமலத்தில் பிரம்மாவை படைச்சுடுறார், அவரை கொண்டு இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறார். வீட்டை பண்ணி விளையாடும் விளையாடுங்கிறதான் ராமானுஜர் லீலேன்னு சாதிச்சார். ஆனா அது அதோட முடிஞ்சு போடாது, அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சு வேணும். எல்லாருமே சொல்லியிருக்கல இது எந்த பாட்டா இருந்தாலும் கூட படைத்தல் காத்தல் அழித்தலை விளையாட்டாக செய்கிறான்னு முடிஞ்சு போடும். ஆனா ராமானுஜர் தனியா ஒன்னு யோசிக்கிறார், ஓ ஆண்டாளுடைய பாசுரத்துல எவ்வளவு தெளிவு பத்திலோ. இப்ப நம்ம பார்த்துருக்கிறது மங்கள ஸ்லோகம், சீபாஷத்தினுடைய மங்கள ஸ்லோகம். ஆனா இது தள்ளி தள்ளி தள்ளிப்போய் முதல் அத்தியாயத்துல வரும்போது பிரயோஜனவத்வாதிகரணத்தில் வைஷம்ய நைர்கிருண்யன சாபேட்சத்வாத்னு ஒரு சூத்திரம். நீ ஏதோ திருப்பாவை கேட்கணும் சுலபமாச்சு, இத்தனை சுலபமா தான் சொன்னேன், கொஞ்சம் மட்டும் நிமிந்து கேட்டு இருக்கோம் 10 நிமிஷம் மட்டும் அப்படின்னா தான் ஆண்டாளுங்கிற சிறு பெண் குழந்தை எப்பேற்பட்ட வேதாந்திக்கு விஷயம் எடுத்து கொடுத்துருக்காளுங்கிறதே தெரியும். இப்போ இல்ல நம்ம பாவையும் ஜீயரும் சொல்லிட்டோம்னால் இப்போ கதை சொல்லிட்டேன், இது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ. ஆனா அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அர்த்தம் ராமானுஜருக்கு எப்படி வந்ததுங்கிறது புரியணும் இல்லையோ. இந்த பாசுரத்துல என்ன இருக்கு, வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே. விமலன் சொன்னா குற்றமற்றவன் தோஷமற்றவன், மலம்னா தோஷம், விமலம் குற்றமில்லே தோஷமில்லே. ஏன் அமலன் விமலன் நிமலன் நிம்மலன் திருப்பாணாழ்வார் முதல் பாசுரத்தில் 4 தரம் சாதிச்சார். திருப்பி திருப்பி சொல்றீ ஏதோ குற்றம் இல்லாதவன் குற்றம் இல்லாதவன் குற்றம் இல்லாதவன்னா, ஆமா நான் இத்தனை சொல்லி இன்னும் யாரும் கேட்க மாட்டேங்கிறான். நான் சொல்லாமலே வேற இருந்திருந்தேன்னா என்ன இருக்கு சொல்லுங்க. இப்போ அத்தனை தரம் பகவானை பத்தி சொன்னாத்தான் நமக்கே தோணும் ஒரே அர்த்தத்தை நிறைய தரம் இந்த ஆழ்வார்கள் சொல்றா போல் இருக்கேன்னு. கண்டிப்பா அத்தனை தரம் சொன்னாலும் புரியலேங்கிறது உண்மைதானே, புரியல என்ன புரிஞ்சாலும் பண்ண மாட்டோங்கிறது இன்னும் உண்மையோ இல்லையோ. இப்ப எத்தனையோ விஷயம் நமக்கு புரியுது, புரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோமா இப்போ. ஆனா இவர் என்ன சொல்லுவ, ரொம்ப வருத்தமா ஒரு சாமி உட்காந்தார், அந்த பாட்டோட அர்த்தம் புரியல சுவாமி தான். சரி இதுக்கு முதல் பாட்டுக்கு புரிஞ்சுதோ, அது நல்லா புரிஞ்சதுன்னா அதை பண்ணிட்டீரோ, அதை பண்ணிருந்தா ரெண்டாம் பாட்டுக்கு அர்த்தம் புரியும். நீர் எப்ப முதல் பாட்டு அர்த்தத்தை இன்னும் பண்ணலையோ அப்புறம் எப்படி ரெண்டாம் பாட்டுக்கு அர்த்தம் தெரியும். முதல் வகுப்பு தாண்டினா தானே ரெண்டாம் வகுப்பு படிக்கவே விடுவா. ஆனா நம்ம நினைக்கிறது 12வது வரைக்கும் முதல்ல படிச்சிருவோம், பரீட்சை சேர்த்து வச்சு எழுதி போங்கிறோம். அது எப்படி சொல்ல முடியும், அந்தந்த வகுப்பு பரீட்சை எழுதினாதான் அடுத்து போக முடியும். இப்ப நம்ம பாட்டெல்லாம் சந்தை சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே முதல் பாட்டிலே சொன்னபடி வாழலாமான்னு பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு முதல்ல சந்தை சொன்னா அதன்படிக்கு வாழ்ந்துட்டு அடுத்த சந்தை சொல்றதே அதன்படிக்கு வாழ்ந்துட்டுன்னு போகணும் இல்லையோ. இப்ப விமலன்னா என்ன அர்த்தம், குற்றம் இல்லாதவன். என்ன குற்றம் வந்துடும்னால் படைக்கிறார் காக்கிறார் அழிக்கிறார் வீட்டை பண்ணி விளையாடுகிறார். இது அவருக்கு விளையாட்டா, நாம் படுற பாடெல்லாம் பிரம்மத்துக்கு ஒரு விளையாட்டா, அவர் விளையாடுறதுக்கு நாம் தான் கிடைச்சேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருமோ இல்லையோ. இது ஒரு தோஷம் பெருமாள் தரையில் ஆரோபணம் பண்ணப்படும், அந்த தோஷம் அவருக்கு வராதுங்கிறதான் விமலன்னு சொல்றாள் ஆண்டாள். எப்ப வீட்டை பண்ணினார்னாரோ ஒரு தோஷம் வரும், விளையாடும்னாரோ இன்னொரு தோஷம் வரும், ரெண்டு தோஷம் வருவாங்க. வீட்டை பண்ணி விளையாடும், வீட்டை பண்ணுவதுன்னு சொன்னாலே படைத்தல் காத்தல் அழித்தல். அந்த படைத்தல் காத்தல் அழித்தல்ல உயர்வு தாழ்வு இருக்கு பாருங்க. எல்லாரையும் ஞானிகளா படைச்சிட்டாரா, எல்லாரையும் பணக்காரரா படைச்சிருக்காரா, எல்லாரையும் அழகர்களா படைச்சிருக்காரா, இல்ல வைஷம்யம் தெரியறது உயர்வு தாழ்வு தெரியறது சொல்லியோ. இது உயர்ந்திருக்கு இது தாழ்ந்திருக்கு மாத்தி மாத்தி எதுக்கு இந்த உயர்ச்சி உச்ச நீச்ச பாவம், எதற்கு உயர்வு தாழ்வு, குற்றவாளி கடவுளே அப்படின்னு ஒருத்தர் மேடை போட்டு சொல்லுவார் இல்லையோ. அனார்ச்சந்தில போய் என்ன நீங்க கடவுள் கடவுள் சொல்லிட்டு இருக்கீங்க பாரு, உம கீழே உட்காத்தி வச்சிருக்காரு இவரை மேல உட்காத்தி வச்சிருக்காரு, இந்த மாதிரி வைஷமியம் படைப்புல வேற்றம் இருக்கிறதெல்லாம் அந்த கடவுளால் தான் அப்படின்னு சொல்ல போனால் அதுக்கு பதில் பார்க்கணும் இல்லையோ. அப்ப வீட்டை பண்ணின்னு சொன்ன உடனே அநேகமா பெருமாளுக்கு வைஷமியம் இருக்கு, அவர் உயர்வு தாழ்வுகளோட சிருஷ்டிக்கிறார்னு ஒரு குறை வருது. அதை தாண்டணும், எப்படி தாண்டணும் பார்ப்போம். அடுத்தது விளையாடுன்னு வந்து சொல்லியும் இந்த ஜெகத்தை எதுக்கு படைக்கிறார்னு கேட்டால் அத வேதவியாசரே லோகவத்து லீலா கைவல்யம், இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தலே தன் லீலைக்காக, இது பெரிய குற்றம் வந்துடும். அப்ப இவருக்கு கருணையே கிடையாது சுவாமிங்கிறான், நான் படுற பாடு இவருக்கு லீலையா, நான் இத்தனை பாடுபடுவேன் கல்யாணம் அது இது குழந்தைகள் காப்பாற்ற முடியல கட்டமா இருக்கு அவாவா எங்கேயோ இருக்கா என்னத்த சமப்படுறேன் இது இத்தனையும் சேர்த்து விளையாட்டு எனக்கு வாழ்க்கை வினையா இருக்கு அது இவருக்கு விளையாட்டா இருக்கேன்னா. இப்ப ரெண்டாவது குற்றம் கருணையற்றவர்னு குற்றம், இப்ப ரெண்டு குற்றம் வந்துருச்சு, ஒன்று வைஷமியம் ஒன்று நைர்கிருண்யம். வைஷமியம் சொன்னா விஷம புத்தி, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பண்றார், இன்னொருத்தருக்கு இன்னொரு பணி பண்றார், இதுதான் விஷம புத்தி. இது எந்த சொல்லலேன்னு வந்தது, வீட்டை பண்ணிங்கிறச்சே வந்துருது. என்ன வீட்டை பண்ணச்சே உயர்வு தாழ்வோட படைச்சிட்டார் வந்து, அப்ப வைஷமியம் குற்றம். விளையாடும் சொன்னா இன்னும் ஆபத்து. இப்போ இவர் ஏதோ உயர்வு தாழ்வானு போனா போறதுன்னு சொன்னா நான் படுற பாட்டு இவருக்கு விளையாட்டா இருக்கா, இந்த ரெண்டாவது குற்றம். இந்த ரெண்டத்தான் மலம் மலம்னு எடுத்துங்க, இந்த ரெண்டும் தோஷம். ஆண்டாள் இப்ப சொல்றது விமலன் தன்னை கண்டீரே, இந்த ரெண்டு தோஷம் பகவானுக்கு வரவே வராதுன்ற. அது எப்படி, நீர் தானே பாட்டுல சொல்லிருக்கீர், வீட்டை பண்ணிக்கிறீர், விளையாடுங்கிறீர், விமலன் சொல்றீர், என்னால் பதில் சொல்றேன் கேட்டுங்கோ. வீட்டை பண்ணுகிறார், தான் இஷ்டப்பட்டபடி இல்லை. நீங்க ஏதோ உயர்வு தாழ்வுன்னு சொல்றீங்கன்னா அவர் எதுக்கு உயர்வு தாழ்வு சிட்டிக்கு போறார், அவர் பண்ணல, அவனவனுடைய கர்மத்தை எதிர்பார்த்து தான் பகவான் சிட்டிக்கிறான். இவன் கர்மத்தின்படி என்ன சேர்த்து வச்சிருக்கானோ அதுக்கு தகுந்ததான் பிறவி கிடைக்கும். அப்ப அவர் படைக்கிறார்னு சொன்னீர்கள், வாஸ்தவம் வண்டி ஓட்டின் இருக்கும், ஓட்டுறத காவலாளி வந்து பிடிச்சிட்டார், தப்பா ஓட்டினேன்னு, பிடிச்சார் பிடிச்சார்னால் தப்பா ஓட்டினே, தப்பா ஓட்டினேங்கிறது முக்கியமா, அவர் பிடிச்சிட்டாருங்கிறது முக்கியமா, ஆமே அது அவரை பிடிச்சார் இவரை பிடிக்கல, அவர் தப்பா ஓட்டல இவர் தப்பா ஓட்டினார், அதனால் அவரை பிடிக்கிறேன் இவரை பிடிச்சார். ஆஹா, அவனவன் ஓட்டுறதை பொறுத்து தானே காவலாளி பிடிப்பார். அத போல நான் எப்படி என்னுடைய கர்மங்களை சேர்த்து வச்சிருக்கேனோ, அனாதிகாலமா சேர்க்கப்பட்ட கர்மத்தின்படி ஜென்மம். அதனால நமக்கு ஜென்மம் கொடுக்கறதுங்கிறது தன்னிஷ்டப்படி அவர் கொடுக்கறது இல்ல, இந்த குறை வராது. அப்ப முதல் குற்றம் இல்லை, ஏனால் சாபேக்ஷத்வாத், நம்முடைய கர்மத்தை எதிர்பார்த்தே பகவான் படைக்கிறபடியால் இந்த குற்றம் அவர் தலையில போகாது. என் கர்மத்தை எதிர்பார்த்து தான் எனக்கு படைப்பு கொடுக்கிறார், அப்ப வைஷம்யம் கிடையாது. ரெண்டாவது விளையாடுறாருன்னு சொன்னீரே, அப்ப அது குற்றம் இல்லையா, கருணையே இல்லை. நாம் படுற பாட்டை பார்த்து அந்த பெருமாள் விளையாடிட்டு இருக்காருன்னா கருணையற்றவன் ஆகாதோ? ஆகாது. ஏனெனில் இங்கு விளையாடுகிறார்னு சொல்றது எந்த அர்த்தத்திலேனால், அவலீலையாக லேசாக கஷ்டப்படாமல் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல விளையாட்டுனால் ஒருத்தர் தொப்புன்னு கீழே விழுந்திருக்கிறச்சே கேக்கேன்னு பார்த்து சிரிக்கிறோம் பாருங்க, அந்த விளையாட்டை இது சொல்றது இல்லை. இப்போ அதே ஒரு காரியத்தை ஒரு 100 பேருக்கு உட்காந்து வச்சு வரிசை எல்லாம் பிரசாதம்லாம் பரிமாறணும், அவ சாதிச்சா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிடுகிடுன்னு போகணும், கையலம்பரத்துக்கு ஜலம் கொடுக்கணும், இலை எடுக்கணும், எச்ச பரட்டணும், அடுத்த பந்தியை கொண்டு கொடுக்கணும், இதெல்லாத்தையும் ஒரு பம்பரமா சுத்தரா ரொம்ப நல்லா பண்ணார். அது முடிச்ச உடனே கூட்டு வெத்தலை வாக்கெல்லாம் கொடுப்பா, அக்ஷத ஆசீர்வாதம் பண்ணச்சேன். ஆமே இவ்வளவு பெரிய காரியத்தை விளையாட்டா பண்ணிட்டீரேன். இத சொன்ன உடனே கோபம் வந்து எல்லாருக்கும், அப்ப நாங்கள் எல்லாம் சாப்பிட்டது இவர் விளையாட்டான், எந்த அர்த்தத்துல சொன்னேன், எந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு இருக்கோ. இங்க விளையாட்டான்னு சொன்னா பரிகாசத்துக்குன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இங்க விளையாட்டுன்னு சொன்னா அவலீலையாக ரொம்ப எளிதாக கஷ்டப்படாமல், இதுதானே அந்த இடத்துல அர்த்தம் வரும். அத போல பகவான் லீலா லீலா சொல்றாரு, என்னால் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உழைப்பார்னு இல்ல, அப்படி இல்ல அவர் சங்கல்பத்தால படைச்சிடுவார். அதான் முதல் அர்த்தம். இப்ப சங்கல்ப மாத்திரத்தில் சடக்கென கட்டப்பட தேவையில்லை, அக்ரிஷ்ட கர்மான்னு சொல்றார். கிளிஷ்ட கர்ம இல்ல, கட்டப்பட்டகத்தில் அக்ரிஷ்டமா பண்ணிடுவார், அதனால விளையாட்டு. ரெண்டாவது, ஆம் விளையாட்டு தான். இப்ப நிஜமாவே விளையாட்டு லீலேன்னு வச்சுப்போம். ஆனா இந்த லீலைக்கு அர்த்தம் எப்படி பண்ணிக்கணும்னால், எத்தனையோ லீலைகள் பண்றார், நல்ல வேலை இந்த லீலைக்கு, இந்த லீலைக்கு எது பயன், இந்த லீலைக்கு எது இலக்கு. நாம நினைக்கிறோம் நாம் கட்டப்படுவது இலக்குன்னு, அதனாலதான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். பெருமாள் பண்ற லீலைக்கு நான் துன்பப்படுறது இலக்கு, என்னை துன்பப்பட வைப்பதற்காக அவர் லீலை புரிகிறார், என்னை துன்பப்பட வைப்பதற்காக அவர் படைக்கிறார். நன்ன மனசுல வாங்கிக்கணும் இது, நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் எதுக்கு படைச்சிருக்கார், எல்லாம் சுக துக்கப்படுறதுக்கு சாமி, நான் துன்பப்படுறதுக்காக இல்லவே இல்லை. வாஸ்தவம் அவர் நான் கர்ம மண்டத்தை தொலைக்கிறதுக்காக பிறவி கொடுத்திருக்காரு, தவிர அவர் அதை சொன்னது நீ இந்த துன்பப்படுறதுக்காக ஒன்ன நான் பிறவி கொடுக்கல. இப்போ கிடைச்ச பிறவிய பயன்படுத்திண்டு சரணாகதி பண்ணிண்டு கர்மத்தை தொலைத்து கொண்டு மோட்சம் வர்றதுக்கு நான் கொடுத்தேன், இந்த பிறவியே இல்லைன்னா அத்தை பண்ணவே முடியாது இல்லையோ. இவன் என்ன பண்ணிட்டான், அப்ப எதற்காக பிறவி பெற்றோங்கிறத மறந்துட்டு சுகதுக்கத்தை அனுபவிக்க வரும் நினைச்சு அனுபவிச்சிருந்து தொலைக்க வந்தவன் தொலைக்கிறதோட நிற்காம சம்பாதிக்க வந்துட்டான், அதை பண்ணிருக்க கூடாது இல்லையோ. இவர் கர்மங்களை தொலைக்கிறதுக்காக பிறவி கிடைச்சிருக்கு, அப்ப சத்தம் போடாம வாயக்கைய தறக்காம ஒழுங்கா இருக்கிற கர்மங்களை தொலைச்சுட்டு இறைவா நீதான் எனக்கு கர்மங்களை தொலைக்கணும்னு கேட்டு தொலைச்சிட்டு கிளம்பி போனமும் இல்லையோ, வந்த இடத்துல மீண்டும் மீண்டும் சம்பாதித்தார். நான் ஒரு இடத்துல நன்னா காசு சேர்த்துட்டேன், 100,000 ரூபாய், அதெல்லாம் போயிட்டு ராமானுஜர் ஆயிரம்னு சொல்றாங்க. ஸ்ரீபெரும்புதூர் போவோம், அங்க போய் இருந்து ஒரு நாலு நாள் தங்கி யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ, சில பேர் தீர்த்த வசதி இருக்கலாம், மருத்துவ தேவை இருக்கலாம், கையில இருந்து ஒரு ரூபாய் வச்சுப்போம், நன்னா செலவழிச்சுட்டு வந்தோம்னா ஒரு புண்ணியகாரி மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார். நன்னா செலவழிச்சுட்டு வந்துவிடலாம், வந்துட்டா சரியா போச்சு. ஆனா அங்க போன இடத்துல இந்த சுவாமிக்கு நன்னா பஜனை பண்ண தெரியும். அவ அங்க வந்திருக்கிறேன் நாலு நாள் இருக்கிறேன், நித்தியம் ஒரு ரெண்டு மணி நேரம் கார்த்தால் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் பஜனை பண்ணினார், கிடுக்கிடுக்கு பஜனை பண்ணார், லட்ச ரூபாய் சம்பாதம் வந்துருக்கு. லட்ச ரூபாய் எடுத்துட்டு செலவழிக்குத்தானே வந்தீர்னா, ஆமா இப்ப வந்த இடத்துல அப்ப பஜனை பண்ணேன், பண்ணத்துக்கு சம்பாவனம் கொடுத்து என்ன என்ன சுவாமி பஜனை பண்ணாதுக்கு சொல்லிடா, என்ன எனக்கு பஜனை பண்ண தெரியுமோ இல்லையோ, தெரியும்னா ஒருத்தர் சொல்றாரே சொன்னா நான் பண்ண வேண்டேன், நான் நன்னா பண்ணணும் அதைத்தான் கண்ணன் சொல்றது. பஜனைய பண்ணத்தான வேண்டான்னு சொல்லல, அதுக்கு எதுக்கு சம்பாவனை வாங்கினேன், அதை வாங்காத இருந்திருக்கலாமோ இல்லையோ. அதே மாதிரி இங்க வந்து புண்ணியம் பண்ண வேண்டான்னு பெருமாள் சொல்லவே இல்லை, அதுதான் தப்பா புரிஞ்சுக்கணும். புண்ணியத்தை நன்னா பண்ணு, ஆனா அந்த புண்ணியத்தின் பலனை காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவா கரோமியஜ சகலம் பரஸ்மை நாராயணாயி சமர்ப்பயாமின் பலத்தை கொடுத்துரு. இப்ப உபன்யாசம் நன்னா நடந்தது, அது உபன்யாசம் சொன்னாலே சம்பாவனை வருது சுவாமின்னா, அப்படி யாரும் எழுதி வைக்கலையே. உபன்யாசம் சொல்லு வாண்டான்னு சொல்லிட்டு போயே, வேணும்னு சொல்லி வாங்கினாத்தானே மேற்கொண்டு சேர்றது, சேர்றதுன்னு சேர்ந்தா செலவழிச்சாகணும், உள்ள வைக்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் இருக்குன்னுவா, இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னுவா, அதனால வைக்கவும் முடியாது. அதனால சேர்ந்தத நாலு பேர்கிட்ட நம்ம செலவழிச்சுதான் ஆகணும். இப்போ செலவழிக்கணும்னு போனோம்னாலே பிறவி எடுத்துதான் ஆகணும். இந்த சுழலை நான் எனக்கு ஏற்படுத்தினுட்டு பகவான் பேர்ல ஆரோபணம் பண்ணி அவர் பண்ணார் அவர் பண்ணார்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அப்ப அவர் என்ன பண்ணார் இதுல? இப்போ நீ போகும்போது உனக்கு சரணாகதிக்கு ஒரு பிறவி கொடுக்கிறேன், உடல் கொடுக்கறேன், அதை புரிஞ்சுட்டு சரணம்னு சொல்லி இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பாபத்தை தொலைச்சுன்னு வந்து சேருன்னு அவர் சொல்ல போக. ஆனா நான் இப்ப பிறவிய எதுக்கு பயன் நினைச்சுனுட்டேன், லீலைக்கு பயன், கட்டப்படுறதுக்கு பயன் இல்லவே இல்லையே. அவர் நினைக்கிறது அவலீலையா இவனை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறேன், நாம நினைச்சிருக்கிறது அவருடைய லீலைக்கு அவருடைய பரிகாசத்துக்கு என்ன துன்பப்பட வச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. அவர் இப்படி செய்யவே இல்லை, அவர் செஞ்சது அவலீலையா இவனை தூக்கிட்டு போடணும். கருடனை தயாரா வச்சிருக்கார், ஆச்சாரியர்களை தயாரா வச்சிருக்கார், எப்ப வரானோ கூட்டிட்டு போறதுக்கு இருக்கார். ஆனா பிறவியே கொடுத்தீர்னால் வேற வழி, நீ சேர்த்து வச்சத சரி கட்டி ஆகணும்னா நான் பிறவி கொடுத்துதான் ஆகணும், அதனால எனக்கு அதுல வைஷமியம் கிடையாது. இப்ப சரி ஒருவேளை கருணையே இல்லையோ, இவர் விளையாட்டுக்காக இவர் பண்றாருன்னு சொன்னார், அதனால சமயம் இவர் விளையாட்டை அழைச்சின் போறதுக்காக வந்திருக்கார். அப்ப பகவான் எத்தனையோ விளையாட, அந்த விளையாட்டினுடைய பயன் எதுன்னு சொன்னால் நான் மோட்சம் போறது. நாம தப்பா நினைச்சுட்டது அந்த விளையாட்டினுடைய பயன் நான் துன்பப்படுறதுன்னு இல்ல, அப்படி நினைச்சா ரொம்ப தப்பான பார்வை. இப்படித்தான் பல பேரும் பார்த்துட்டு இருக்கோம், பகவான் இந்த உலகத்தை படைத்து நான் துன்பப்படுகிறேன் இல்லை, பகவான் இந்த உலகத்தை படைத்து தான் மோட்சம் போகணும்னு தான் பண்ணார். நான் மோட்சம் போகணுங்கிறத மறந்து போயிட்டு எத்தையோ பண்ண போகவே தான் ஆபத்தே வந்து விட்டது. ஆகவே இந்த கருணை இல்லாதவன் சொல்லாதீங்கோ, விஷம புத்தின்னு சொல்லாதீங்கோ, அவருக்கு வைஷமியம் கிடையாது. என் கர்மங்களை எதிர்பார்க்கிறபடியால் கருணையின்மைங்கிறது விலகா கிடையாது, ஏன்னால் கருணையாலேயே மோட்சத்துக்கு அழைச்சின் போகணும்னு நினைக்கிறபடியால் இதத்தான் வீட்டை பண்ணி விளையாடும்னு ரெண்டு குற்றம் வந்தது. விமலன் தன்னை கண்டீரே, ஆனா இந்த ரெண்டு குற்றமும் பெருமாள் பேர்ல வரவே வராது. குற்றமற்றவன் விமலன் என்ன ஆண்டாள் பாட, அதைத்தான் இப்ப ராமானுஜர் சாதிக்கிறார். புவன ஜென்ம ஸ்தேமபங்காதி லீலே லீலே, அந்த லீலைக்கு பயன் என்னன்னு அடுத்து வருது பாருங்கப்போ. லீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சே, அந்த லீலைக்கு ஒரே பயன் விராதர்களை ரட்சிக்கும் தீட்சை. விராதர்கள்னா ரொம்ப தாழ்ந்தவர்கள், தாங்கள் தாங்கள் இருக்க வேண்டிய நிலைப்படி இல்லாமல் கண்டபடிக்கு போட்டவங்க. இப்ப நாம இல்லாத விராதர்கள் அடியனை வச்சுப்போம், வேற யார் இருக்காளோ இல்லையப்போ, ஏதோ விராதம். அந்த விராதரக்ஷைக தீட்சே, இந்த விராதம் தாழ்ந்தவனை கூட ரட்சிக்கணும்னா அப்படின்னு தீட்சை வச்சிருக்கார் பெருமாள். இப்ப சுவாமி எப்படி சேர்க்கிறார்னால், லீலே படைத்தல் காத்தல் அழித்தல் மோட்சம் போதல் இவை இத்தனையும் லீலையா கொண்டிருக்கார். அந்த லீலை எதுன்னு சொல்லணும்னால், நாம் பிறந்து துன்பப்படுறதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ. ஆனா அந்த லீலை லீலைனாலே அவலீலையா பண்ணுவார் சுவாமி. அவர் என்ன பண்ண பண்ணுவார், வேணும்னு விளையாட்டுக்காக படியன் கொத்தர தெரியும், ரொம்ப நல்லா சங்கீதம் பாடுவார், ரொம்ப நன்னா பாட தெரிஞ்ச வாளுக்கே ஸ்வரஸ்தான ஸ்தானத்துல தான் இருக்கும், ஷட்ஜம் மாறாது ரிஷபம் மாறாது காந்தாரம் மாறாது அப்படியே பாடுவார். ஆனா வேணும்னு அவர் தனக்கு இருக்கிற அந்த சங்கீத ஞானம் இருப்பார். ஏழு ஸ்வரஸ்தானமும் பொருந்தாம ஒரு பத்து நிமிஷம் பாடி காட்டுறேன் பாருங்க, பண்ணவே முடியாது இது பாட்டு தெரிஞ்சவாளாலே. அவ பாடி எப்படி வரும், சின்ன வயசுலயே அந்த ஸ்தானத்துல ஸ்வரஸ்தானம் இருந்தே பாடிருக்கோம். இப்ப மொத்தமாவே மாத்தின்னு பாடணும் பாட வருமா, அவர் வேணும்னு தன் ஞானத்தை பண்றதுக்காக. அப்ப அவட பார்த்த சுவாமி நல்ல லீல சுவாமி பண்றது, அப்படின்னு அவர் தனக்குன்னு வேணும்னு ஒண்ணு பண்றாரோ இல்லையோ, அதனால ஒண்ணு இப்ப குற்றம் இல்லை, யாருக்கும் இல்ல. நிஜமாவே அந்த சங்கீதம் அந்த வித்வான் பேர்ல இன்னும் விசுவாசம் கூடுமோ இல்லையோ, என்னமா பண்ணிருக்கார் சார், அதை போல நம்ம கத்துக்கணும். உடனே யாரானா இவர் தப்பு தப்பா பாடுறாரு சாமி சொல்லுவாடனா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமே நமக்கு, தெரிஞ்சுட்டு இப்படி பண்றதை பார்த்துட்டு உயர்த்தி மனசுல பண்றது இல்லையோ. அதே போல பகவான் உலகத்தை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், எல்லா பெருமையும் நன்னா தெரிஞ்சு போச்சு. இப்போ அவர் லீலையா ஒரு காரியம் பண்றார், என்னன்னால் பிராதரக்ஷைக தீட்சே, ஒண்ணுமில்லாத குகப்பெருமான், கண்டாகர்ணன், பிணவிருந்திட்டவன், ஆரோ சுக்ரீவன், யாரோ விபீஷணன், ஜட்டாயுக்கும் போற வழியில ஒண்ணுமே இல்லையே மோட்சம் கொடுப்பேன், சபரி நடத்திலேருந்து வாங்கி சாப்பிட்டு போயண்டேரு மோட்சத்துக்கு நினைச்சு வைப்பேன், ஏதோ குரங்குகளை கொண்டு இக்கரடைந்து அக்கறைக்கு கட்டிடுவேன், கண்ணனா வந்து அவத்தரித்து ஆழி கொண்டு இரவி மறைத்து என்னவனா பண்ணுவேன், அவனை பொய் சொல்ல சொல்லுவேன், யுத்தத்திலேருந்து ஓடி போயிட்டு ரணச்சோடராயன் ஒரு இடத்துல நின்று டாகூர் துவாரக்கு என்ன ஏற்படுத்துவேன். அவன் ரொம்ப பிடிவாதக்காரர், தன்னிட்டத்துக்கு ரொம்ப பண்றார் லீலே. ஆனா இது இத்தனை எதுக்கு பண்ணிருக்கார், நாம மோட்சம் போக. இது பண்ண ஒன்னொண்ணுமே விராத ரக்ஷைக தீட்சே, விராதரான தாழ்ந்தவனை கூட. அப்படின்னா இந்த தாழ்ந்தவனை வேண் பெரிய வக்கீல்கள்லாம் இருப்பார், அவ வந்து எல்லாராலும் கைவிடப்பட்ட சிலதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நடக்கவே நடக்காது விட்டுடுங்க, இந்த இடம் உங்களுக்கு போனது போனதுதான் வராதுன்னு விடுவா. அதுக்கு வந்து இந்த வக்கீலுக்கு எல்லாம் பெரிய வக்கீல் அந்த உள்ள தருந்தார். நான் போய் சாமி எல்லாரும் விட்டுட்டா, நீராவது பார்த்து கொஞ்சம் நடத்தணும். அவர் முதற்கேள்வி என்ன தெரியுமோ கேட்டார், யார்கிட்ட எல்லாம் போயிருந்தீள், இன்னார்த்த போனேன் இன்னார்த்த போனேன், அவள்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளோ இல்லையோ. ஆமா, பாக்கி ஒருத்தர் இருப்பாரு, அவரை கேட்டிருப்போ இந்த சாமி அவர் 6 மாசம் ஊருக்கு போயிட்டாராம், அவர் இங்க இல்ல இப்போ. அப்ப யாரும் இல்லையா அவங்களை எடுத்துக்க, இல்ல அப்ப கொண்டா நான் எடுத்துக்கிறேன். யாரான ஒருத்தர் தொடுவர்னு இருந்தா இந்த சாமி தொடமாட்டார், யாரும் கைவிட்டுட்டாளோ இல்லையோ வாங்கோ. இது எதுக்குன்னால் அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு தனி ஆணவம். அது என்ன ஆணவம்னா, நீ விட்டுருக்கியா நான் பண்ணி கட்டுறேன், யாரும் ஒண்ணு முடியாதுன்றாலும் இல்லையோ. இந்த ஆணவம் ரொம்ப அதிகம் இருக்கிறது பகவானுக்கு தான், மத்த யார்கிட்ட இருக்கோ இல்லையோ அவருக்குன்னு இருக்கிற அந்த கர்வம். ஏன் திரும்ப ஆணவம் கிரீர் கர்வம் கிரீர்னால் அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தா தான் கூடாது, அவர்கிட்ட நிச்சயமா இருக்கணும். ஆணவமோ கர்வமோ நமக்கு கூடாதுன்னு சொல்லியிருக்கா. சர்வேஸ்வரனுக்கு கர்வமே இல்லையா, அதனால அவர் அடியேன் அடியேன்னு சொல்லி வந்துட்டு இருக்காரான்னா நல்லா இருக்கும் ஐயாரன். அவர் நிமிந்து நிக்கிறபடிக்கு நின்னா தான் நாம கீழே விழுவுமே தவிர, அவர் கொஞ்சம் இறங்கிவிட்டார் இந்த மனுஷன் படுத்துற பாடு தாங்கவே முடியாது. ராமனா கண்ணனா இறங்கி வந்ததுக்கே போர் போர்னு இருக்குப்போ, இன்னும் இதுக்கு மேல அவர் சர்வேஸ்வரன் இல்ல அடியேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வருவரா. அப்ப பகவானும் தான் ரொம்ப சாமர்த்தியக்காரர், என்ன செய்கிறார், இப்போ குகனா இருந்தா கூட அழைச்சின்னு போய் நான் மோட்சம் கொடுப்பேன், சபரியா இருந்தா கூட வாங்கி சாப்பிடுவேன், ஜட்டாயு பறவையா இருந்தா கூட கொடுப்பேன், இதெல்லாம் உங்களால ஏதாவது முடியுமோ, எல்லாரும் கை விட்டுட்டீடோ இல்லையோ, நீர் கை விட்டுட்டீர்னா நான் ஏத்துக்கிறேன். சில வைத்தியர்கள் அப்படித்தான், எல்லாராலும் கைவிட்டவர்களா இருந்தா தான் அவா எடுத்துப்பா, அப்பதான் அது பெருமை. நன்னா இருக்கிறவாளை கூப்பிட்டு பள்ளிக்கூடமே அப்படித்தான், 22 மதிப்பெண் வாங்கிட்டு இருக்கிற பிள்ளை பொண்ணை சேர்த்துக்கணும், 92 வாங்க வைக்கணும், அதுதான் ஆசிரியருக்கு நல்ல ஆசிரியர்னு அர்த்தம். அதை நாங்க சேர்க்கறதே 90 சேர்த்துப்போம், 98 வாங்க வைப்போம்னா இது ஒன்னும் பெரிய பேரே இல்லையே. அப்ப கீழே இருக்கிறத வாங்கி தூக்கணும்னா பகவானுக்கு அது ரொம்ப ஆசை. அதனாலதான் ராமானுஜர் சாதிக்கும் போது வினத விவிதபூத விராத ரக்ஷைக தீட்சை, எவ்வளவு தாழ்ந்தவனா இருந்தாலும் அந்த தாழ்ந்தவனே ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருப்பவர் தான் யாருன்னு மேல சொல்லப்படுற விராத ரக்ஷைக தீட்சே. அப்ப அந்த சந்தேகம் விடுபட்டு போச்சு இல்லையோ, அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே, அந்த லீலை எது, விராத ரக்ஷைக தீட்சே, அந்த லீலையே விராதர்களை ரட்சிப்பேன்னு சொன்னது, தாழ்ந்தவனை கூட காப்பாற்றுவேன்னு சொன்னதே அவர் லீல சுவாமி. ஏன்னா எல்லாரும் வசிட்டர் கொடுக்கிறேன், விஸ்வாமித்தர் கொடுக்கிறேன்வா, குகனை கொடுக்கிறேன்னா சொல்லுவா, சொன்னார் இல்லையோ, அதான் லீலே. அதைத்தான் ஆண்டாள் சொல்லும் போது, வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே. இது சாமான்யமா அப்படி வேதாந்தத்தை தேடினா அது கிடைக்காது. இப்போ சேர்த்து பாடியிருக்காரோ இல்லையோ, வீட்டை பண்ணினார் விளையாடினார், ரெண்டு குச்சம் வந்தது, ஆனா குச்சம் கிடையாது விமலன், விமலன் தன்னை கண்டீரே. இத பாடிட்டிருக்கிற ஆண்டாளுடைய நிலைமை என்னன்னால், இது ஒரு தோழி, இது ஒரு தோழி, இது பாவாட சொக்கா போட்டுருக்கிற ஒரு 5 வயசு குழந்தை, அது பாவாட சொக்கா போட்டுருக்கிற இன்னொரு 6 வயசு குழந்தை. இந்த குழந்தை கேட்கற, இப்படி இந்த பிருந்தாவனத்துல ஒரு பிள்ளை திருடுட்டு போய் சுருண்டு போயிட்டு போயிட்டு வருவரே, அவரை நீங்கான்னு பாத்தியோ அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கறது. ஆமாமா, அது இப்பதான் பின்னாடி வந்துட்டே இருந்தார், நான் பார்த்துதான் வந்திருக்கேன் அப்படின்னு இந்த பொண்ணு பதில் சொல்றது. சரி தேடிட்டு போவோம், ரெண்டு பேரும் போறாப்போ. அப்படி வந்ததுதான் இந்த பாட்டை, பட்டிமேந்தோர் காரேறு பலதேவர் கோய் கீழ்கண்ணாய், பலராமனுக்கு தம்பின்னு சொல்லிட்டு அதனால தன்னை ரொம்ப நல்லவன் ஊரை ஏமாத்தின ஒரு பிள்ளை இருந்தே நீ பாத்தியோ. என்ன பலராமன் அந்த ஊர்ல நல்லவன், இவர் சொல்லச்சே கிருஷ்ணன் பேரு சொல்ல மாட்டாரா, பலராமன் தம்பி. அப்படின்னு நல்லவன் எல்லாரும் நம்புவாள் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு வருமே மேலாப்பரப்பான் வினத செறிவன் சரகன்னும் மேலாப்பின் கீழ் வருவானே விருந்தாவனத்தை கண்டோமே. விருந்தாவனத்துல அந்த குழந்தையை பாத்தியானா பார்த்தேன் பார்த்தேங்கிறாள் இல்லையோ. இவ்வளவுதான் இந்த பாட்டுக்கு அர்த்தம். ஒரு பெண்ணு 5 வயசு, இன்னொரு பெண்ணு என்னமோ சின்னதா பூச்சி ஒழிண்டு மார்கழி நோன்பு நோக்கிறோன்னு சுத்தின்னு வந்திருக்கிற ரெண்டு பெண்ணு. இவ பெண்ணு அவளை பார்த்து சொல்றா, வீட்டை பண்ணி விளையாடும் விமலம் தன்னை கண்டீரேனு, ஹத்தே எதி சார்வபௌமராய், உபய விபூதி ஐஸ்வர்யத்தின் கையிலே கொண்டவராய், எதிராஜர்னு திருநாமம், ராமானுஜரன் வெம்பெருமானார் என்னும் உடையவர் என்னும் விட்டுலோக மணிமண்டப மார்க்க தாயின்னு பெயர் பெற்ற சுவாமி. அதிலிருந்து கருத்தை எடுத்து வினத விவித பூதம் ராதரக்ஷேன்னு எழுதியிருக்கணும்னு சொன்னால் நிச்சயமா அந்த பாவையினுடைய தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல், அவருடைய அனுகிரகம் இருக்கவே சுவாமி இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கார். வேதாந்தத்தில் இந்த அர்த்தம் புரிபடாது. விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே, பிராதர்களை கூட தாழ்ந்தவர்களை கூட ரட்சிக்கிறார்னா. அறி ஒன்னுமில்லாத ஆய்குலம், அதான் ஆண்டவனது அர்த்தத்தை சொன்னது, அறிவே கிடையாது அறி ஒன்னுமில்லாத ஆய்குலம், விராதரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே, வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறார் பிரம்மம் ஊற்றமுடையாய் பெரியாய். வேதாந்தத்துல நன்கு சொல்லப்படுகிறாய்ங்கிறத தான் ஊற்றமுடையாய்னு ஆண்டாள் சாதித்தான். பெரியாய் ஆனா வேதாந்தம் கூட சொல்லி முடிச்சிடாது. உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே தீரழாய் மாற்றார் உனக்கு வலிகளந்து ஆண்டாள் பாசம். அப்போ இங்கு சொன்னது லீலே விமனத வீதபூதம் பிராதரக்ஷை தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே, பிரம்மம் அந்த பிரம்மம் ஆறு ராமானுஜர் சாதிக்கிறார் ஸ்ரீனிவாசன். பிரம்மணி ஸ்ரீனிவாசே அந்த திருவேங்கடமுடையா நடத்தே பவது மம பரஸ்மின்னு சேமுஷி பக்தி ரூபா, அடியனுக்கு பக்தி ரூபாபன்ன ஞானம் விளையட்டும்னு பிரார்த்தனை. பக்தி ரூபாபன்ன ஞானத்தை ஆண்டாள் சொன்னதுதான், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமல தூவி தொழுது, அத சேமுஷி பக்தி ரூபான்னு சாதித்தார். ஸ்ரீனிவாசேன்னு இருக்கோ இல்லையோ, அதை பத்தி ஆண்டாள் சொல்லும் போது விண்ணீல மேலாப்பு வெளித்தாற்போல் மேகங்காள். அடுத்தது தென்னீருபாய் திருவேங்கட திருமாலும் போந்தானே, தென்னீருபாய் வெங்கடத்து திருமாலும் போந்தானே, வேங்கடத்து திருமால் வேங்கடத்து திருமால் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசர் எங்க இருக்கார், வேங்கடத்தில், திருமால் ஸ்ரீனிவாசர், ரெண்டு சப்தம் இப்படி பொருந்தி இருப்பார். அந்த ஸ்ரீனிவாசேன்னு போட்டிருக்கார் சுவாமி, இவர் வேங்கடத்து திருமால் ஆண்டாளுடைய போஷனம். வேங்கடத்து திருமால் போந்தானா, கண்ணீர்கள் முளைச்சுவட்டில் துடிச்சோரச் சோர்வியனை பெண்ணீர்மை ஈடு நினைக்கும் இது, இப்படி இந்த பெண்களை துன்பப்படுத்துறதுக்கு தானா இந்த ஸ்ரீனிவாசர் இருக்கார் என்று மேகங்களை தூது விட்டு ஆண்டாள் பாஷம். அவ என்னமோ காதலாலே கனிந்து உருகி எப்ப வருவார் எப்ப அணைச்சுப்பார், இது அங்க பாட்டம். அந்த பாட்டை இவர் எடுத்து வைத்துக் கொண்டு ஓஹோ அங்க சொல்லிருக்கிறது பாத்தீங்களா, இப்போ பிரம்மணி ஸ்ரீனிவாசே பௌதம பரஸ்பின்னு சேமுஷி பக்தி ரூபா காதலுக்குன்னு கனிந்து இருக்கிறது அந்த பாஷம். வேதாந்தத்தினுடைய சீக்கிரம் இவர் எழுதியிருக்கிற ஸ்லோகம். இந்த ரெண்டு பொருந்துமானால் அதுதான் ராமானுஜ சித்தாந்தமே. அந்த காதல்கிற பக்தி வேறல்ல, வேதாந்தோதித்தமான ஞானம் வேறல்ல. இந்த ஞானம் முதிர முதிரத்தான் பக்தி ஆகும். அந்த ஞானம் வேதாந்தத்திலே ஏற்படும் வாஸ்தவம், ஆனா அது வெறும் வருட்ட ஞானமா இருக்கக்கூடாது. இப்ப ஆண்டாள் கனிந்து உருகின்ற காப்பல பக்தியாக இருக்க வேண்டும். இதத்தான் சேமுஷி பக்தி ரூபா, அந்த ஞான ரூபமான பக்தி, பக்தி ரூபமான ஞானம் அடியனுக்கு ஏற்படட்டும் சொன்னதே ஆண்டாள் திருவடிகளில் அந்த பக்தி ரூபாவன் ஞானம் ஏற்பட வேணுங்கிற பிரார்த்தனையாலே. ஆக தாழ்வன் இல்லா மரதார்ந்து தலமுழுதன் கலியே ஆழ்கின்ற நாழ்வன் தளித்தவன் காண்மின் அரங்கர் மௌரி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன் என்னும் மாமுனியே. பாவையும் ஜீயரும் என்னும் தலைப்பில் ரெண்டு ஒரு விஷயங்களை நீங்க பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. ராமானுஜருடைய 1000வது ஆண்டு திருநக்ஷத்திர உற்சவம் நடக்கிறபடியாலே அதற்காகத்தான் இந்த 3 நாளுமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னைக்கு காத்தாலே சாயங்காலம், நாளை காத்தாலே சாயங்காலம், மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம், எல்லா வேலையும் உண்டு. அவசியம் எல்லாரும்